மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இயற்கை பேரிடர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட பொருளாதார வளர்ச்சியில அவற்றோட தாக்கம் இன்னும் தெளிவா தெரியல. சில ஆய்வுகள் எதிர்மறையாகவே இருந்துட்டு இருக்குங்க. இயற்கை பேரழிவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா காலநிலை மாற்றம். மனிதனுடைய நடவடிக்கைகளால காலநிலை மாற்றம் ஏற்படுது. திடீர் வெள்ளம், அதிக மழைப்பொழிவு, அதீத வெப்பம், சூறாவளி, சுனாமி, புயல் உருவாக்கம், இது எல்லாமே காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் தாங்க நடக்குது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில உலக இயற்கை பேரழிவு குறைப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் ச. சாண்டிலியன் அவர்கள் காலநிலை மாற்றமும் பேரிடர் மேலாண்மையும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேயர்கள் சார்பா உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களை பத்தின ஒரு அறிமுகம் சொல்லுங்க சார்.
எனது பெயர் சாண்டில்யன். நான் மயிலாடுதுறையில் உள்ள தேர்ட் பிளானட் நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவராக உள்ளேன். எனக்கு 20 ஆண்டு வன உயிரியல் சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் உள்ளது.
இந்த இயற்கை பேரிடர் ஆபத்துக்களை குறைக்கும் நாள் அப்படின்னு ஒரு சிறப்பு நாள் இருக்கு. இந்த இயற்கை பேரிடர் ஆபத்துக்களை குறைக்கும் நாள் யாரால் எப்போதிலிருந்து கொண்டாடப்படுகிறது? இந்த காலநிலை மாற்றத்திற்கும் இயற்கை பேரிடர் நிகழ்வுகளுக்கும் என்ன சார் தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சர்வதேச இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தினை அல்லது அழிவினை மட்டுப்படுத்தும் ஒரு நாளாக அக்டோபர் 13 கொண்டாடப்படுகின்றது. இது 1989 முதல் ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகும். பேரிடர் காலங்களில் பல லட்சம் மக்கள் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழக்க நேரிடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதை மட்டுப்படுத்தவும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் 1989 ஐக்கிய நாடுகள் எடுத்த ஒரு முடிவின்படியே இந்த நாளை நாம் கிட்டத்தட்ட 34 வருடங்களாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீமின் அடிப்படையில், அதாவது கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்றது. தற்போதைய காலகட்டத்தை எடுத்துக்கொள்வேமானால் புவி வெப்பம் அடைவதால் ஏற்படும் காலநிலை மாற்றம். இந்த புவி வெப்பம் அடைவதால் ஏற்படும் காலநிலை மாற்றத்திற்கும் பேரிடர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதாவது இயற்கை பேரிடர்கள் அதிக அளவு தற்போது நடைபெறுவதற்கு காரணமாக காலநிலை மாற்றம் உள்ளது. அடிக்கடி ஏற்படும் புயல்கள், காட்டுத்தீ, பெரும் மழை போன்றவற்றை நாம் சொல்லலாம். இவை அனைத்தும் காலநிலையுடன் தொடர்புடையது. இவை இல்லாமல் நாம் பேரிடர் என்று கொள்வோமானால் நிலச்சரிவு, பூகம்பம், சுனாமி, எரிமலை வெடிப்பு போன்றவற்றையும் கூறலாம். ஆனால் தற்போது நாம் அதிகம் கவனம் செலுத்துவது இயற்கை பேரிடர்கள், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர்கள். அதை பற்றிய நாம் தற்போது அதிக கவனம் ஈர்த்து வருகின்றது. இது வரக்கூடிய 2030 காலகட்டத்தில் உலகெங்கும் ஒரு வருடத்திற்கு 560 பேரிடர்கள் ஏற்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் 3 முதல் 10 கோடி மக்கள் வரை ஒரு ஆண்டிற்கு ஏழ்மை நிலையை நோக்கி தள்ளப்படலாம் என்பது ஆய்வறிக்கையாக உள்ளது. இது சற்றே அனைவருக்கும் வியப்பளிக்கலாம். அதற்கு இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவங்களை நாம் சொல்லும் போது உங்களுக்கு அதற்கான உண்மைத்துவம் பிடிபடும். 2022 அதாவது போன வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை உள்ள மொத்த நாட்கள் 334. இந்த 334 நாட்களில் இந்தியா முழுவதும் 291 நாட்கள் பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஏதாவது ஒரு தீவிர வானிலை நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதிக மழை, அதிக வெள்ளம் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்ந்து 291 நாட்கள், அதாவது 333 நாள்ல ஜனவரியிலேருந்து நவம்பர் முதல் உள்ள 334 நாளில் 294 நாட்கள் இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் 144 நாள், அசாமில் 141 நாட்கள், உத்தரப்பிரதேசத்தில் 121 நாட்கள். இது மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதீவிர வானிலை நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வங்காள விரிகுடாவில் 2022 காலகட்டத்தில் மட்டும் 3 புயல் வந்தது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அசானி, சிட்ராங், மாண்டூஸ். ஸோ இந்த வேகத்தில் தான் போயிட்டு இருக்கு. இந்த 2022 இந்த இயற்கை பேரிடர்களை மட்டும் இந்தியாவில் மட்டும் நம்ம சந்திச்ச இழப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட மனிதர்கள் இறந்திருக்கிறாங்க, 69000 மேற்பட்ட கால்நடைகளும், 400,000 மேற்பட்ட வீடுகளும் சேதமடைஞ்சிருக்கு. இது போக 2,000,000 ஹெக்டேர் அளவுக்கு பாசன விவசாய பயிர்களும் அழிந்துள்ளது. நன்றாக நினைவில் நாம் படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஆண்டு 2022 மட்டுமே நடந்தது. இப்போ நம்ம ஐநாவோட அந்த குறிப்பை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது விளங்கும் எவ்வளவு சீரியஸான விஷயம் அது அப்படின்னு. அதாவது 2030 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 560 பேரிடர்கள் உலகம் முச்சுடும் நிகழலாம் என்பதை இப்போது நாம் நம்பலாம். ஸோ அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். எனவே காலநிலை மாற்றம் கட்டாயமாக பேரிடர்களின் எண்ணிக்கையையும் தீவிரத்தையும் அதிகப்படுத்தும் என்பது ஐயமில்லாமல் பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டுள்ளது.
சரிங்க சார், இப்ப பொதுவா பேரிடர் அப்படின்னு சொன்னாலே அது இயற்கையினுடைய அடிப்படையா இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஒரு நிகழ்ந்துகிட்டே இருக்குது. பேரிடர்னு சொன்னாலே அது எந்த அளவுக்கு இழப்பு அதுல வந்திருக்கு, மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த இழப்பை எந்த மாதிரி நாம் தவிர்க்கலாம், இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா சார், அதை எப்படி கடைபிடிக்கிறது?
பேரிடர் காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை நம்ம முழுமையா தவிர்க்க முடியாது, ஆனா ஓரளவு குறைக்கலாம் என்பதுதான் யதார்த்தம். பேரிடர் காலத்திற்கென்று தனியாக நாம் வந்து ஒரு நிதி ஆதாரங்களை நம்ம பெருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அப்ப வந்து நிறைய பணம் தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்துல அதுக்கான பேரிடர் நிதி ஆதாரத்தை நம்ம பெருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேரிடர் காலங்களில் திறம்பட செயல்படும் மனித வளத்தை நாம் பெருக்க வேண்டும். அதாவது இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் சொல்லக்கூடிய டீம், அதை வந்து நல்ல வலிமையான ஒரு டீமை வந்து நம்ம உருவாக்கணும். எப்படி போலீஸ் ஃபோர்ஸ் மாரியோ, மிலிட்ரி மாரியோ, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தீயணைப்பு வீரர்கள் மாரி பேரிடர் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை எல்லா இடத்துலையுமே அமைச்சு நம்ம ஒரு ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சிருக்கணும். எந்த நேரத்துக்கும் ப்ரிப்பேர்டா வச்சிருக்கணும். அதுல வந்து நம்ம ஓரளவு இந்த மாதிரியான இழப்புகளை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமான ஆராய்ச்சி தகவல்களை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஆராய்ச்சி தகவல்களை மற்ற மாநிலங்களோடையோ மற்ற நாடுகளோடையோ பகிர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் செழுமைப்படுத்த வேண்டும். மேலும் பேரிடர் காலங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பேரிடர் வலயங்கள், அப்படி இல்லைன்னா பேரிடர் காலத்துல பாதுகாப்பா இருக்க வேண்டிய இடங்களை பற்றி பொதுமக்கள் நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் அரசு விளம்பரப்படுத்தி அதனை செயல்படுத்தும் கட்டத்தில் கட்டாயமாக நாம் வரும் காலங்களில் பேரிடர்களால் ஏற்படும் அழிவுகளை ஓரளவு, அதாவது மனிதன் மற்றும் விலங்குகள் அல்லது கால்நடைகளின் அழிவுகளை மட்டுப்படுத்த முடியும் என்பது உண்மை.
சிறப்புங்க சார், ரொம்பவே அருமையான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல இந்தியா போன்ற நாடுகள்ல தற்போது பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறது, அதன் மூலமா நம்ம எப்படி தற்காத்துக்கூடிய வழிமுறைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இந்தியாவை பொறுத்தவரை தற்போது பேரிடர் மேலாண்மை என்பது ஓரளவு நல்ல நிலையில் உள்ளது என்று சொல்லலாம். ஒரு சில மாநிலங்களில் நல்ல அளவே உள்ளது. இதில் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், நமக்கு எந்த விதமான ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லலாம், அந்த ஈகோலாம் இல்லாமல் அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, அதை பற்றின கருத்துக்களில் வந்து நம்ம கவனம் கொள்ளவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அரசு, மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி, அதை போதுமான அளவு அவற்றுக்கு கவனம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு சமீப கால உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், தற்போது சென்ற வாரம் சிக்கிமில் நடந்த வெள்ளப்பெருக்கு நாம் அனைவரும் அறிந்ததுதான். இந்த சிக்கிமில் நடந்த வெள்ளப்பெருக்கு சம்பந்தமாக என்னுடைய மாணவர் ஒருவர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதாவது சிக்கிமில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில தங்கப்பாண்டியன் என்ற என்னுடைய மாணவர் ஒருவர் துறை தலைவராக இருக்கிறார். இந்த நிகழ்வு நடந்த பிறகு நான் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன காரணத்தினால் இது நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த சிக்கிமில் நடந்த விஷயங்களை சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2013, 2019 மற்றும் 2021 காலகட்டங்களிலே பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இதை போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இந்த இடத்துல உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, சிக்கிம் அப்படிங்கிறது இமயமலை பகுதியில் உள்ள ஒரு மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க நிறைய உறைபனி ஏரிகள் இருக்கு. அதுல ஒரு ஏரி தான் இன்னைக்கு நம்ம இந்த பெரிய பேரிடர் நடந்த ஒரு ஏரி, லோனாக் ஏரி அப்படின்னு பேரு. அந்த ஏரியில வந்து 160 ஹெக்டேர் அளவுக்கு பனி உறைந்ததா, தண்ணி உறைந்த நிலையில காணப்படும் அந்த மாதிரியான ஏரி. இந்த மாதிரியான ஏரிகள் சிக்கிம் மாநிலத்துல அதிகம். இந்த ஏரியில ஏரியோட நீர் உருகிறதுக்கான தன்மை சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்ப நடந்தது. அந்த 160 ஹெக்டேர் நீர் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மழை பெஞ்சதுனால திடீர்னு ஒரு வெள்ளமா உருவாகி அந்த ஐஸ் பூரா உறைஞ்சி வருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 160 ஹெக்டேர்ல 100 ஹெக்டேர் அளவுக்கு தண்ணி வந்து கீழ் நோக்கி வருது. அவங்க முன்னாடியே அந்த ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லோனாக் ஏரி உறைஞ்சிது உருகுச்சு அப்படின்னா இதோட வெள்ளப்பெருக்கு டீஸ்டா ஆத்துல வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. டீஸ்டான்னு ஒரு ஆறு, அந்த ஆத்துலதான் அந்த வெள்ளப்பெருக்கு வரும். அந்த வெள்ளப்பெருக்கு உடனே இமிடியேட்டா எங்க வரும்னா, சாங்தங் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட சிக்கிம் கவர்மெண்டோட ஒரு மின் நிலையம் இருக்கு, நீர்மின் நிலையம். இந்த நீர்மின் நிலையத்துல பெரும் பாதிப்பு அதை ஏற்படுத்தும் அப்படின்னு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. 2013, 19, 21 இது சம்பந்தமா ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே வந்திருக்கு. 8 பேர், அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர், இந்தியாவில் பல பெரிய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குறித்த ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ, ஜியோ மார்பாலஜி அப்படிங்கிற ஒரு அறிவியல் இதழில் அந்த கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையும் அந்த நண்பர் எனக்கு அமைச்சிருந்தாரு. அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே எக்ஸாக்டா நடந்தது. இதை வந்து அரசு கருத்தில் கொண்டு இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய இழப்புகளை நாம் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான், அதுதான் உண்மை. ஆனா என்ன காரணத்தினாலோ நம்ம வந்து அதை செய்யல. இது வந்து முதல் நிகழ்வு கிடையாது. இது மாதிரியான பல நிகழ்வுகள் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன். 2012 டெல்லி விமான நிலையத்திலிருந்து ஒரு அமெரிக்க புவி இயற்பியலாளர், அவர் பேர் வந்து ரோஜர் பில்ஹாம் அப்படிங்கிறவரை வந்து இந்தியன் உள்ளேயே விடாம டெல்லி ஏர்போர்ட்லயே அவரை மடக்கி அவரை வந்து திருப்பி வந்து நாடு கடத்திடுறாங்க அமெரிக்காவுக்கு. இது வந்து ஒரு நியூஸா பரவுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து அடிக்கடி நம்ம இன்ப சுற்றுலா விசாவில் வந்துட்டு போறாரு, அதனால நாங்க அவரை திருப்பி அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தெரியும் அவரை ஏன் திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவர் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு புவி இயற்பியலாளர். அவர் என்ன பண்றாருன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றாரு. அங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஜெய்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்தியன் கவர்மெண்ட், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒப்புதலோட ஒரு அணுமின் நிலையத்தை அங்க அமைக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அணுமின் நிலையம் அங்க அமைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, உலகம் முச்சுடும் இருக்கக்கூடிய செசிமிக் புரோன்சோன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு மேப் இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கு. அதாவது எந்தெந்த பகுதிகள் எதிர்காலத்தில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் வச்சிருக்காங்க. திருப்பி சில நாடுகள்ல திருப்ப திருப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து அடிக்கடி நிலநடுக்கம் நடக்கும். சோ அந்த மாதிரியான நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஜெய்தாப்பூர். இந்த இடத்துல வந்து அணு உலை கட்டுவது என்பது மிக மிக ஆபத்தானது. சப்போஸ் எதிர்காலத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஒரு அணுகுண்டு வெடிப்பில் ஏற்படும் இழப்பு இந்த இடத்தில் ஏற்படும் அப்படிங்கறத அவரோட கருத்தா இருந்துச்சு. அவரோட கருத்தை நம்ம வந்து செவிமடுக்கல. ரெண்டு அரசாங்கங்களும், மத்திய மாநில அரசாங்கங்களும் செவிமடுக்காம அவர் திருப்பி இந்த மாதிரி விஷயத்த சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை நாடு கடத்தினாங்க. இது போன்ற தவறான நிகழ்வுகளை நாம் ஒரு காலத்திலும் ஊக்குவிக்க கூடாது என்பதுதான். இயற்கை பேரிடர் விஷயத்துல நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப உதாரணமா இப்ப நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த வாரத்துல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப நினைச்சு பாருங்க, பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனையில வந்து இஸ்ரேல்கிட்ட கிட்டத்தட்ட 78 அணுகுண்டுகள் இருக்கு. ஆனா இன்னைய செகண்ட் வரையிலும் அந்த அணுகுண்டுகளை அவங்க வந்து உபயோகப்படுத்தல. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அணுகுண்டு உபயோகப்படுத்தணும்னா என்ன மாதிரியான பேர் இழப்புகள் வரும் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, ஆனா அதை செய்யல. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு அணு உலையை கட்டியிருக்கோம். அந்த அணு உலை நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியில இருக்கு. இப்படி ஒரு பேரிடர் நடந்துச்சு அப்படின்னா, இத எந்தவித பேரிடர் மேலாண்மையர் குழுவானாலையும் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் மீட்டிட முடியாது என்கிற உண்மையை நாம அறிஞ்சிக்கணும். இந்த மாதிரியான இடத்துல நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை தாண்டி இப்ப இந்தியாவில் வேற எப்படி இருக்கு பேரிடர் மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 766 மாவட்டங்கள் உள்ளது. இந்த மாவட்டங்கள்ல 72 விழுக்காடு, அதாவது 551 மாவட்டங்கள் இப்ப உள்ள காலநிலை மாற்றத்தின்படி, இந்த 551 மாவட்டங்கள்ல அதிக மழை, வெள்ளம், புயல் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்டோட, இந்திய வானிலை மையத்தோட ஆய்வு குறிப்பே சொல்லுது. இதுல என்ன நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த 551 மாவட்டத்துல 25%, அதாவது 137 மாவட்டங்கள்ல மட்டும்தான் பேரிடர் மேலாண்மை பற்றிய அடிப்படை அறிவோட இருக்கு. அதுக்கான தனி ஒரு வெள்ளாபாயம் பற்றி எச்சரிக்கை கொடுக்கறது, தனித்தனி மையங்கள்ல மக்களை தங்கி வைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு கூட இந்த மாநிலங்கள்ல மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. 25% மாநிலத்துல மட்டும்தான் இதுவரை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் என்பது அதிர்ச்சி அளிக்கும் உண்மை. இப்ப நம்ம நினைச்சு பாருங்க, 2012 ஏன்னா இப்ப பேரிடர் வந்து இந்த காலத்துலதான் ஏற்படும், இயற்கை பேரிடர் வந்து இந்த காலத்துல ஏற்படும்னு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். வெதர் ஃபோர்காஸ்டிங் இல்லாம திடீர்னு நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துல 100 மில்லிமீட்டர் மழை பெய்யறது தான் மேக வெடிப்புன்னு சொல்றோம். பெரும்பாலும் இது வந்து மலைப்பகுதியில நடக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2022 122 வருஷத்துல ஒருபோதும் இல்லாத அளவுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஒரே இரவில் 44 சென்டிமீட்டர் மழை பெய்தது நம்ம அனைவரும் அறிந்ததுதான். ஸோ அப்ப எவ்வளவு கால்நடைகள் செத்து போச்சு. இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேரிடர் பாதுகாப்ப நம்ம வந்து எவ்வளவு தூரம் வச்சிருந்தோம்னா அந்த இழப்புகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுக்கு வந்து நல்ல உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒடிசா, உத்தரப்பிரதேசம், பீகார், அசாம் போன்ற மாநிலங்களில் வந்து ஓரளவு நம்மளெல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு அவங்க பேரிடர் மேலாண்மையில சிறந்து விளங்குறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரிசா வந்து இந்திய மாநிலத்திற்கே ஒரு இந்திய மாநிலங்கள் அனைத்திற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்ன காரணம் அப்படின்னா, 1999 இதே ஒரு அக்டோபர் மாதத்துல தான் கிட்டத்தட்ட 25ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரிசாவில் வந்து ஒரு புயல் தாக்குது. அதோட பேர் வந்து சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புயல் முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா 15,000 பேர் செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு, 10,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு. அது ஒரு பின்தங்கிய மாநிலம் அது. அப்ப 10,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு. இன்னும் இப்ப உள்ள கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட அது நடந்து 25 வருஷங்களுக்கு மேலாக போது இன்றும் அவர்கள் அதிலிருந்து மீளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, 2018 தமிழ்நாட்டில் அடிச்ச கஜா புயல் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டீங்க. அதுவும் புதுக்கோட்டை புதுவை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இது நன்றாகவே தெரியும். அந்த கஜா புயலோட வேகம் அப்படிங்கிறது 140 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா இந்த சூப்பர் சைக்கிளின் ஒடிசாவில் சொன்னோம் இல்லையா, அதோட ஃபாஸ்ட் என்ன தெரியுமா, 260 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது கஜா புயலை விட 1 மடங்கு அதிகம். அப்பனா இழப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் ஒடிசா அரசாங்கம் முழித்து கொண்டது. எனவே ஒடிசா பேரிடர் விரைவு நடவடிக்கை படை என்ற ஒரு குழுவினை அது அமைத்தது. நன்கு பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் அதில் உள்ளனர், நன்கு பயிற்சி பெற்ற நபர்கள் அதில் உள்ளனர். பலவிதமான இயற்கை பேரிடர்கள் அனைத்தையும் அவர்கள் லாபகமாக கையாளக்கூடிய திறமையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்றளவும் ஒரிசா இந்திய மாநிலங்களில் பேரிடர் மேலாண்மையில் சிறந்து விளங்குகின்றது. அந்த மாநிலத்தை முன்னுதாரணமாக கொண்டு மற்ற மாநிலங்களும் படிப்பினையை பெற வேண்டும். இது காலத்தின் கட்டாயமாகும்.
இன்றைய காலகட்டத்தில் தற்போது இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது எத்தகைய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கொண்டிருக்கு, இப்போது அதனுடைய சூழல் என்ன சார்?
நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்பெஷலாக வச்சிருக்கிறது வந்து இந்த கிளைமேட்டிக். இது ஆக்சுவலாக மழை பெய்யக்கூடிய காலங்களை வந்து ஓரளவு நம்ம கணிச்சு சொல்லிடுறோம். நம்ம எல்லாருமே பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து மழை பெய்யும், இல்லை ஒரு வாரம் வந்து இந்த மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற முடிஞ்சு. ஒரே நாளில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறத வந்து நம்மளால இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2022 தான் நம்ம இதில் நடந்தது, மயிலாடுதுறையில் நடந்தது 44 சென்டிமீட்டர் மழை. இது இப்போ நம்ம சிக்கிமில் நடந்தது அப்படி தான், உத்தரப்பிரதேசில், உத்தரகாண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா. இப்போ 2018-19 கேரளாவில் நடந்த மழை, 2015 தமிழகத்தில் சென்னை பகுதியில் நடந்த மழை, இது எல்லாமே என்ன நமக்கு இதுன்னா, அதிக மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இருக்க வந்து இவ்வளவு அதி தீவிரமாக அது பொழியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து நம்மகிட்ட இல்லாத காரணத்தினால வந்து அந்த அளவுக்கு நம்மளால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. இது ஒரு ஃபெயிலியூர் அப்படின்னே சொல்லலாம். ஆய்வுகளையும் தரவுகளையும் இன்னும் சரியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த காலநிலை தொடர்பானதுங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய புயல்கள் எப்போ வரும், அதோட டைரக்ஷன் என்ன, என்ன எது வந்து எப்பி சென்டர், அதாவது எந்த இடத்துல தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இன்னும் நம்ம வந்து 100க்கு 100 விழுக்காடு சரியாக கணிக்கும் தன்மையுடன் நாம் இல்லை. இது சம்பந்தமான ஏராளமான ஆராய்ச்சிகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும். கடலோர மாவட்டங்களில் எவையெல்லாம் அதிக பாதிப்புக்குள்ளாகும் மாவட்டங்கள் என்பதனை கையகப்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்களால் எவ்வாறு அவை பாதிக்கப்படும் என்கிற லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ஒரு வரையறையை ப்ரிப்பேர் பண்ணி எப்போதுமே தயாராக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இன்னும் வரக்கூடிய காலங்களில் முன்னேற்றிக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 2030 காலகட்டத்தில் இந்த பேரிடர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதனுடைய தாக்கமும் வீரியமும் அதிகரிக்கும். ஏன்னா 2030 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடி, 2030 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடியை நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போ இழப்புகளும் அதிகரிக்கும். இன்னும் இதில் என்ன நம்ம முக்கியமாக கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, அதிகமாக இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் நிகழும் இடங்களில் தான் ஏராளமான ஏழை மக்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் இமீடியட்டாக போய் சேர்றதுக்கு, உடனடியாக போய் சேருவதற்கான சாத்திய கூறுகளை நாம் அதிகரிக்க வேண்டும். அல்லது அதை மாதிரியான ஒரு மீடியா, சோசியல் மீடியாவோ இல்லை வேற மாதிரியான ஒரு சென்டரோ ஆரம்பித்து அவங்களுக்கான விழிப்புணர்வை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களால இதுலேருந்து தப்பிக்க முடியும். மேலும் இந்த பேரிடர் மேலாண்மையை பற்றி கல்லூரி மற்றும் பள்ளி பாடத்திட்டங்களில் இவை சேர்க்கப்பட வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, ஜப்பான் மாதிரி நான் முன்னாடி சொன்னேன், ஜப்பான் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரியான நிலநடுக்கம் போன்ற இதில் மாட்டிக்கும். ஸோ அப்போ என்னன்னா, அந்த ஸ்கூல் பசங்களுக்கே அவங்க வந்து அவங்க பாடமாக ஒரு சிலபஸ்குள்ளேயே அதை வச்சுருக்காங்க. ஸோ நிலநடுக்கம் வந்தால் என்ன பண்ணணும், பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது, என்ன மாதிரியான இடத்துல போய் நீங்கள் பதுங்கலாம், எப்படி நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகலாம், உயரமான இடத்துல நீங்கள் எப்படி தப்பிச்சு போகலாம். ஸோ இந்த மாதிரியான இதை வந்து செயல் வடிவமாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க ஈஸியாக அதுலேருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியுது. அந்த மாதிரியான பாடத்திட்டங்களை நம்ம கல்வி நிலையங்களும் கல்லூரி மற்றும் பள்ளி கல்விகளில் பாடங்களில் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
இந்த இயற்கை பேரிடர் வருவதற்கு முன்னாடி அல்லது பொதுமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, அவங்க எப்ப என்னென்ன மாதிரி முறைகள்ல இந்த பேரிடர் வரலாம் அப்படின்னு தயார் நிலையில இருக்கணும், அதுக்கு என்னென்ன செயல்பாடுகளை அவங்க பின்பற்றணும், அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
பேரிடர் காலம் வரத்துக்கு முன்னாடியே வந்து அரசாங்கம் பொதுவாகவே நமக்கு அறிவிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. இது ரேடியோவில் இப்போ புயல் எச்சரிக்கை N2 ஏற்றப்பட்டுள்ளது, N3 ஏற்றப்பட்டுள்ளதுங்கிற தகவல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் அடுத்து என்ன பண்ணணும்னா, மக்கள் இல்லை பஞ்சாயத்து தலைவர், ஒரு ஊர் அப்படி ஒரு கிராமம் அப்படின்னா கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் அதில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் காட்டணும். என்ன மாதிரியான பேரிடர் அது, ஒன்று மழையா, அப்படி இல்லைன்னா புயலா, அப்படி இல்லைன்னா வெள்ளமா. வெள்ளமாக வருதுன்னு வச்சிங்கன்னா, நல்ல மழை வெள்ளம் வருதுனா உயரமான இடத்துக்கு மக்கள் அழைச்சிட்டு போகிறதுக்கு அதுக்கான ஒரு தங்கும் விடுதியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தங்க இமீடியட்டாக என்ன நடக்கும், கரண்ட் இருக்க போகிறதில்ல, அப்போ தற்காலிகமாக மின்சார உற்பத்திக்கு என்ன மாதிரியான விலை பண்ணலாம், இல்லை எவ்வளோ பேட்டரி, சார்ஜபிள் பேட்டரியை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் போதுமான அளவு ஒரு 10 நாளாவது மினிமம் தேவைப்படுதுன்னு வச்சுங்க. அந்த பேரிடர் காலத்தில் ஒரு 10 நாள் எல்லாம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அந்த 10 நாளுக்கு தேவையான தண்ணியை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள், அவை எல்லாத்தையும் பேக் பண்ணி என்ன மாதிரியான இடத்துல வைக்கிறது, இது என்னென்ன மருந்துகள் எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து படிப்படியாக எல்லாருக்கும் சொல்லி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 2-3 வருடங்கள் நம்ம தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் அடுத்தடுத்து மக்களே அதற்கு தயாராவார்கள். நம்ம அனைத்தும் செய்ய வேண்டியது என்னவெனில், திருப்ப திருப்ப இந்த செய்தியை பரப்பிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு 3 நாளில் வரப்போதுன்னா 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவர்களை தயார்படுத்த வேண்டும். மனதளவிலும் உடல் அளவிலும் அவர்களை தயார்படுத்த வேண்டும். அப்படி தயார்படுத்தும் பட்சத்தில் இந்த மாதிரியான இழப்புகளை நாம் பெருவாரியாக தவிர்க்கலாம். அதற்காக தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நாட்கள் எல்லாம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இந்த விழிப்புணர்வின் நோக்கமே இதுதான், நாம் நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
சிறப்பு சார், இப்ப நீங்க பேரிடர் மேலாண்மை கொடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பத்தி நிறைய சொன்னீங்க. இப்ப பேரிடர் வந்து இயற்கையில் சூழ்நிலை எப்ப நடக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. பேரிடருங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய பாதிப்புகள்ல இருந்து பொதுமக்களை எப்படி மீட்டெடுக்கிறது, அது பொதுமக்களாகவும் சரி அல்லது சமூக ஆர்வலாகவும் சரி, அந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றினா பொதுமக்களை ஓரளவு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம், அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை சார் நம்ம மேற்கொள்ளணும்,
இழப்பு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நம்ம விளக்கமா சொல்லிட்டோம் அப்படின்னாலே வரும். இந்தியா மாதிரியான பெரும் நகரங்களில் பல பேரிடர்களிலிருந்து மக்கள் வெகு விரைவாக மீண்டு எழுகிறார்கள் என்பதுதான் உலகம் வியக்கும் ஒரு செயலாக உள்ளது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மும்பையில் நடைபெற்ற வெடிகுண்டு இழப்புகள் அடுத்த 1 மணி நேரத்தில் மும்பை சகஜ நிலைக்கு வந்துருச்சு. உலகம் முற்றிலும் ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி இயற்கையாகவே இந்தியர்களிடம் இந்த மாதிரியான மீண்டெழும் குணம் இருக்கிறது. ஸோ அதை நம்ம இன்னும் ஊக்கப்படுத்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான டிசாஸ்டர் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, என்ன மாதிரியான பேரழிவு வரப்போகுது என்பதை வந்து நம்மளால் இப்போ நிலநடுக்கம் அப்படிங்கிறத நம்மளால் இன்னும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வந்த பிறகு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால தான் இப்போ நம்ம இதோட இது என்ன பண்ணேன்னா, இயற்கை இதில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ல எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா காலநிலையினால வரக்கூடிய பேரழிவுகள் தான். இப்போ நிலநடுக்கம்லாம் வந்து அடிக்கடி வர்றது கிடையாது, ஆனால் புயல் வந்து அடிக்கடி வருது, இப்பெல்லாம் பெரும் வெள்ளம் அடிக்கடி வருது, மழையினால் வரக்கூடிய பெரும் வெள்ளம் அடிக்கடி வருது. ஸோ இந்த மாதிரியான பேரிடர்களுக்கு மக்களை வந்து ஒவ்வொரு வருடமும் அவங்களை தயார்படுத்திகிட்டே இருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து சீசனே கிடையாது. இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் வந்து மழை புயலுக்கான சாத்தியக்கூறு தமிழகத்தில் முன்பு ஒரு காலத்தில் 30 வருடத்திற்கு முன்பு வரை இருந்தது. தற்போதைய நிலைமையை நாம் யோசிக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் பருவமழை வரத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து விட்டது. எல்லா காலங்களிலும் அதிக மழை வெயில் அதே மாதிரி புயல் அடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகிறது. ஸோ ஒரு வருடம் முழுவதும் நாம் பேரிடர்களுக்கு மறைமுகமாக தயாராக இருப்பதும் இருக்க வேண்டியது கட்டாயம். இது அரசு மற்றும் இது முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு படும்போது படிப்படியாக இன்னும் வரக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அவர்கள் எதற்கும் தயார் நிலைக்கு வந்து விடுவார்கள். ஒரு மக்கள் தொகையில் பெரும்பகுதியினர் அதற்கு தயாராக தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இமீடியட்டா 1 வருஷத்துல 2 வருஷத்துல செய்ய முடியாது. ஒரு 10 வருஷம், இந்த 10 வருஷம் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு அது பழகிவிடும். அதனாலதான் நம்ம ஒரு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்குலையோ அப்படி இல்லைன்னா ஒரு இல்ல தீவிரவாதிகள் புரிஞ்சுறாங்கன்னா எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒத்திகை பாக்குறாங்க இல்லையா, அந்த ஒத்திகை நிகழ்வுகளை அடிக்கடி நடத்தணும். அது நடத்தும் போதுதான் மக்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு நன்றாக கிடைக்கும். இல்ல எப்பவுமே பி ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறத நம்ம சாரங்க மந்திரமா வச்சுக்கணும். எப்ப வேணாலும் அது நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்ப நம்ம ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பணம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிசர்வ் ஃபண்ட்னா அந்த ஃபண்டை வந்து எதுக்கும் எடுக்கக்கூடாது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தால் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருள்களை தனியாக சேமித்து வச்சுக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு கையில் ஓரளவு கொஞ்சம் பணம் வச்சுக்கிறது, நமக்கு தேவையான மெடிசனை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது, எப்போதுமே அது இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் அது நடக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்போதுமே இதை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் அது. இப்போ ஒரு பேட்டரி சார்ஜ் எப்போதுமே நம்ம போட்டு வச்சுக்கணும். இமீடியட்டாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இருக்காது அப்படின்னா அது, அதுக்கப்புறம் டேங்க்ல தண்ணி ஏற்றி வச்சுக்கிது. இது எல்லாமே வந்து ரொட்டீனா நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் இமீடியட்டா டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானது. உணவு, உடை, தண்ணீர், மருந்து மாத்திரை இதுதான். அட்லீஸ்ட் நம்ம இதுக்காவது கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். ஒரு 3 நாள் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு, இல்ல ஒரு 5 நாள் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு ஒரு விதமான மன பாதிப்பு, படபடப்பு அதெல்லாம் இருக்காது. அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா என்னோட சின்ன சஜஷனா தான் இருக்கு.
ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை சொன்னீங்க. இது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப பொதுமக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பேரிடர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நிகழலாம் அப்படிங்கிறப்ப நிகழ்ந்ததுக்கு பின்னாடி நம்ம அதனுடைய பாதிப்புகளோட நம்ம போராடுறதை விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட இருந்தோம்னாலே அதை பெரும்பாலும் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது வரைக்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பயனுள்ள வகையில இந்த பேரிடர் குறித்தும் அதனுடைய செயல்பாடுகளை குறித்தும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்களுக்காக புதுகை பண்பலை 91.2 நேர்கள் சார்பாகவும் வானொலி நிலையம் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை காலநிலை மாற்றமும் பேரிடர் மேலாண்மையும் குறித்து மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் ச. சாண்டில்யன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.